கிறிஸ்துவேசுக்குள் மிகவும் அன்பா அழைக்கப்பட்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஈரோட்டில் இருக்கிற உங்களுடைய விஸ்வாஸ் ஸ்ரீதார், அருமையான சகோதர சகோதரிகள், அவர்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு விடுமுறை நாளில் இந்த ஒரு ஆசீர்வாதமான சகோதர ஐக்கியத்தை தேவன் நம் யாவருக்கும் அங்கு தந்திருக்கிறார். ஸோ இந்த தெய்வீக குடும்பத்தோடு நாம் வந்து ஒவ்வொருவரும் சேர்ந்திருந்து தேவனுடைய பாதத்தில் மேன்மேலும் கற்றுக்கொள்ளவும் அவரை பற்றின அறிவில் நாம் வளர்வதற்கும் இந்த ஒரு ஐக்கியம் தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஸோ அந்த ஐக்கியத்தை நாம் அவருடைய பார்வையில் பரிசுத்தமாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அதற்கு முன்பு சகோதரர் சில வார்த்தைகள் அங்கு பேசினார் நம்மை குறித்து. அதில் அவருடைய அன்பு தெரியுது, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நாமம் மாத்திரமே அங்க மகிமைப்படுத்தும். ஸோ அவருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை, நாம் ஜீவிக்கிறது, நாம் போகிறது எல்லாம் அவர் செய்த கிருபை. அவ்வளவுதான், ஒரு வேலை இந்த காரியங்கள் நாம் செய்யாவிட்டால் தான் நமக்கு நாங்கள் ஐயோ. ஆனால் கண்டிப்பாக நாம் 53 சப்ஜெக்ட் கேட் ஆயிட்டு சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் தேவனிடத்தில் நீங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, மரணப்பறையும் தான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த பாயிண்ட் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் அங்கே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கடைசி காலத்தில், அதாவது சுவிசேஷத்தின் முடிவில், அதாவது அறுவடையினுடைய முடிவில் இந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு வந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவது நம் கரங்களில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஒரு அருமையான குடும்பமாயிருக்கிறோம், உண்மைதான். அதெல்லாம் நம்ம ஃபுல் ஃபீட்ல இருந்து பேசணுங்கிறதுக்காக அங்கே பேசல. இது தெய்வீக குடும்பம்னா இது தெய்வீக குடும்பம். சகோதர சகோதரி, ரொம்ப விசேஷமான குடும்பமாயிருக்கிறோம் இப்போ நம்ம. நெக்ஸ்ட் என்ன பண்றது நம்முடைய அழைப்புல? ஸோ இப்போ நேர்ந்து கொண்ட பொருத்தனை இருக்கு நமக்கு முன்பாக, அந்த பொருத்தனை நிறைவேற்றும் பட்சத்தில் அதற்கு பின்னால் இருக்குது, திரைக்கு பின்னால் மிகப்பெரிய மகிமை ஆசீர்வாதங்கள். ஆனா அதை நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம தேவனுக்கு தேவனுடைய பார்வையில கரெக்டா செய்து முடிக்க வேண்டும். ஸோ இன்னும் நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அதை பற்றின ஞானத்துல நாம் நிரம்பணும், அதற்காக முயற்சிகள் நாம் இருக்கணும். இந்த மாதிரி விசேஷமான சந்தர்ப்பங்கள் தேவன் எப்பொழுதெல்லாம் தருகிறாரோ அப்போ அவருடைய சமூகத்துல சேரணும், அவருடைய வார்த்தைகள் தியானிக்கணும். அதனால் நம்ம நிரம்பி வெலப்பட்டு இந்த பலியின் ஜீவியத்தை நிறைவு செய்யணும். சகோதர சகோதரிகள், இது இன்றைக்கு மதிய நேரத்துல உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு சிறு கருத்து. ஸோ நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் ஜீவியம் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு ஜீவியம், ரொம்ப மதிப்புள்ள ஜீவியம். தேவன் ரொம்ப விலையேற பெற்றதா பார்க்கிறா, நாம் அதுல என்னைக்குமே கவனம் குறைந்து விட வேண்டும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாமோ தேவனுடைய திட்டம் பற்றி மேன்மேலும் அறிந்து கொள்வதற்கு கிடைச்சிருக்கிற அந்த வாய்ப்புல சில தீர்க்க தரிசனங்கள் உங்கள் மத்தியில பேசுறதுக்கு நாம் பிரியப்படுகிறோம் சகோதர சகோதரிகளை. ஸோ அப்போ அடிப்படை சத்தியத்துல நாம் தெரிந்து கொண்டோம், நம்முடைய இரட்சகர் சகோதர ஜெபத்துல சொன்ன பிரகாரமாக கூட இப்பொழுது வந்திருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு, அவர் வந்த வருடம் 1874 வருடம். ஸோ அதை நாம் அநேக தீர்க்க தரிசனங்கள்ல நாம் நிரூபிச்சு அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நாம் விசுவாசிக்கிறோம், இனிமேல் அதுதான் நம்முடைய ஜீவனா இருக்கணும். நம்முடைய ரத்தத்துல ஒரு செல்லுக்குள்ள அது போய் நிற்கணும் அந்த ட்ரூத். ஸோ நம்முடைய மனவாளன் அவர் வந்திருக்கிறார். ஸோ அப்போ அது 1874 நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனதிலிருந்து மறைந்திருக்கலாம், ஆனால் மறையும். ஆனால் ஒரே முறை ட்ரூத் கேட்கறது பார்த்தாது, ரொம்ப முக்கியமாக செகண்ட் கம்மிங் குரோனாலஜி எல்லாம். ஸோ அப்போ இரண்டாம் வருகை குறித்து நம்ம பார்க்காத ஒரு பாடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இரண்டாம் வருகை எதுலையெல்லாம் நம்ம நிரூபிக்கலாம் நினைவு இருக்கங்களா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா 1.5 மணிக்கு மேல ரெஃப்ரெஷ் பண்ணா தான் நல்லா இருக்கும், இல்லை அப்படியே பேசினா போயிடும். ஆம், இரண்டாம் வருகை 1874 இப்போ நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சகோதரி சகோதரிகளை. 1874 தான் இரண்டாம் வருகை. எந்தெந்த வசனங்கள் சொல்லுது, எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது, என்னைய பொறுத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஜூப்ளி ஒரு அருமை, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு கால கணக்கு இல்லைங்களா? ரொம்ப தெளிவா அது 625 ஆரம்பிக்கிற அந்த யூபிலி எங்க வந்து முடியுத பார்க்கிறோம், 1874. ரொம்ப அருமையான ஒரு ப்ரூஃப், நிரூபணம். அதாவது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் சரி, அது மாத்திரமல்ல அவருடைய ராஜ்யத்தின் துவக்கமும் சரி, 1874. சோ இந்த யூபிலி தான் இந்த ஒரு விசேஷமான விஷயத்தை சொல்லு. புரியுதுங்களா? அதாவது இரண்டாம் வருகையும் ராஜ்யமும் ஒரே பாயிண்ட்ல ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை நமக்கு விளக்குறது யூபிலி. வேற என்ன நம்ம பாக்குறோம்? 1874 கர்த்தர் இயேசு வந்தது வேற என்ன காண்பிக்குது? கரெக்ட், தானியேல் 12 அதிகாரம் இல்லைங்களா? 1335 நாள் கழித்து சேருகிறவன் பாக்கியவான். சோ பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கிற காலம் முதல் அந்த பாக்கியமான நாள், த பிளஸ்ட் டே, வரும் வர வரைக்கும் 1335 நாட்கள், அதாவது வருடங்கள் செல்லும். சோ அது பாருங்க, ரெண்டாவது ப்ரூஃப். மூன்றாவது ப்ரூஃப் என்ன நாம சொல்லலாம்? கரெக்ட் இல்லைங்களா? அந்த அதாவது ஆதாமினுடைய வீழ்ச்சியில இருந்து 6000 வருஷம் அப்படிங்கறது எங்க முடியணும்? 1874 அங்க முடியணும். அப்ப 6000 வருஷம் அங்க முடியுதுன்னா அங்க என்ன துவங்குது? 7000 வருஷம் துவங்குது. அந்த 7000 வருஷம் தான் கர்த்தர் இயேசுவின் 1000 வருட அரசாட்சி. சோ அப்போ அங்க 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அங்க யார் இருக்கணும்? கர்த்தர் இயேசு இரண்டாம் அருகில வந்திருக்கணும். சோ இந்த மூன்று நிரூபணங்கள் ப்ரூஃப்ஸ், ப்ராபர்டிக்கல் ப்ரூஃப்ஸ், அதாவது தீர்க்க தரிசனங்கள் அல்லது கால தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் இயேசுவின் வருகையாக நமக்கு நிரூபிக்கிற வருடத்தை 1874 என்று பார்க்கிறோம். சோ இது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும் சகோதர சகோதரியில. ஒரே முறை முதல் முறை பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டது கண்டிப்பா ஒரு 20% தான் உங்கள் மைண்ட்ல இன்னைக்கு இருக்கும். அப்போ மேன்மேலும் அது நீங்க பர்சனாவும் படிக்கணும், மேன்மேலும் அதைய மறுபடியும் மெடிடேட் பண்ணலாம், மறுபடியும் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ரொம்ப முக்கியம், ஏன்னா இன்னைக்கு இந்த பூமியில சபை வந்து தனிச்சு நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு சத்தியம் தான் காரணம். ஏன்னா ஆத்மா நம்ம இல்ல, நம்ம ஆத்மா மரிக்கும்னு நாம சொன்னாலும் வேற சபைகளும் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. நாம நரகம் இல்ல அப்படின்னு வசனத்தின் மூலம் நம்புறோம், மற்றவங்களும் நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க சில சபைகள். ஆனா கிறிஸ்தவத்துக்கும் நமக்கும் ஒரே டாக்டரின் தான் வித்தியாசம். அந்த ஒரு விஷயத்துல நம்ம மாத்திரம் தான் தனிச்சு நிப்போம். அந்த டாக்டரின் எது பார்க்கிறோம்? கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை. அவர் வந்துட்டார், வேற யாருமே அங்க சொல்ல போறது அங்க இல்ல. சோ ரொம்ப விசேஷமா அது இன்னைக்கு நம்மை தனிச்சு காமிக்கக்கூடிய ஒரு உபதேசம். இன்னும் சொல்ல போனா இந்த ஏற்றகால உணவு, த மீட் இன் டியூ சீசன், அதாவது இன்னும் சொல்ல போனா டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்னா இந்த யுகத்துக்கு உரிய சத்தியம் என்னன்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை. இதுல நாம் அப்படி நிக்கணும் சகோதர சகோதரி. உங்களுக்கு சில வசனம் நான் நினைவுபடுத்தலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்துல நாம அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? தோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள பிரவேசிச்சு அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இல்லைங்களா? சோ நான் வாசற்படியில நிக்கிறேன், ஐ எம் பிரசன்ட், நான் வந்தாச்சு. இப்போ நான் வந்தத விஷயத்தை உங்களுக்கு ஒரு சத்தத்தின் மூலம் உணர்த்துறேன். தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த சத்தம் இல்லைங்களா? சோ அந்த தீர்க்க தரிசனங்களை உணர்ந்து ஒருவன் எனக்கு கதவுகளை திறந்தால், தன் மன கதவுகளை திறந்து நான் வந்திருக்கிற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் நான் அவருக்குள்ள பிரவேசிச்சு அவரு கூட போஜனம் பண்ணுவேன், அவர் என்னோட கூட போஜனம் பண்ணுவார். இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும். ஒருவர் எக்லீஷாக்கு இல்ல, இந்த எக்லீஷா ஏற்றுக்கொள்ளதா அந்த எக்லீஷா எல்லாம் இல்ல, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, தேவன் தனித்தனியா எதிர்பார்ப்பு ஒரு விஷயம். சோ அப்போ இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். சோ அதுதான் நம்ம இப்ப ஹைலைட் பண்றோம். சோ இன்னைக்கு ஏன் இதை நம்ம சொல்றோம்னா சகோதர சகோதரிகளே, நாம பார்க்க போற அந்த இணையான யுகங்கள் ஒரு அருமையான ஒரு பாடம், ரொம்ப பெரிய பாடம்னு சொல்லலாம், ஆழமான பாடம்னு சொல்லலாம். ஆனா அது நம்ம இப்ப எப்படித்தான் பார்க்கணும்னா ரொம்ப எளிமையா பார்க்கணும். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா எவ்வளவு எளிமையா அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். சோ இந்த இணையான யுகங்கள் என்ன ஒரு விசேஷம் இருக்குன்னா, கர்த்தர் இயேசு 1874 வந்திருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்க 4வது நிரூபணம் கூட இருக்கு, இணையான யுகங்கள். சோ இது பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம பார்க்க மாட்டோம், எப்பயுமே நம்ம அதை சொல்றது கிடையாது. அப்போ இந்த இணையான யுகங்கள் கர்த்தர் இயேசுவின் 2வது பிரசன்னத்துக்கு மேலும் ஒரு நிரூபணமாக அங்கிருக்குது. அது மாத்திரம் இல்ல, முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? நடந்துச்சு. விசுவாசி எந்த வருஷத்துல நடந்துச்சு? முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல்னா யாருடைய உயிர்த்தெழுதல்? கரெக்ட், சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு விசுவாசிக்கலாம். எந்த வருஷம்? 1878. எங்க நிரூபணம் இருக்கு பைபிள்ல வசனம்? அது எக்ஸ்ட்ரா நிரூபணம் இல்லைங்களா? அது அது ரொம்ப சமீபத்தில் நமக்கு கிடைச்சு பாருங்க. அது அதுக்கு வேற நிரூபணமே இல்லை. பிரதர் ரசல் பீரியட்ல, பிரதர் ரசலுடைய காலத்துல, ஏழாம் தூதன் காலத்துல கூட இந்த 1878 சபை உயிர்த்தெழுதல் ஆயிடுச்சு, அதுக்கு வேற நிரூபணங்களே கிடையாது. பிரதர் ரசல் கூட செகண்ட் வால்யூம் எது இந்த என்னதான் கொடுக்குறாருன்னு ஒரே ஒரு நிரூபணம் தான் இருக்கு. சோ அதுதான் என்னன்னா இந்த இணையான யுகங்கள். சோ அப்போ கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை, சபையினுடைய 1வது உயிர்த்தெழுதல், அது மாத்திரமில்ல இன்னும் சில முக்கியமான விசேஷமான காரியங்கள் இந்த இணையான யுகங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். சோ அதனால இன்னைக்கு இந்த இணையான யுகங்கள் நாம் எடுக்கிறோம். பாருங்க, நம்ம சப்ஜெக்ட் கூட கொண்டு வரல, செகண்ட் வால்யூம் வச்சுதான் நம்ம அங்க சப்ஜெக்ட் பார்க்க போறோம். சோ நீங்கள் கூட வீட்டுல போய் இந்த செகண்ட் வால்யூத்துல அந்த பாடம் இன்னைக்கு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நல்லது. சோ அப்போ இணையான யுகங்கள் என்ன? இணையான யுகங்கள் சகோதர சகோதரிகளே, சோ அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் இங்க நாம வச்சிருக்கிறோம், இந்த சார்ட், சார்ட் ஆஃப் தி ஏஜஸ். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, அதாவது அவருடைய திட்டத்துல, அவர் ஒரு 2 யுகங்களை இணையான யுகங்களாக வச்சிருக்கிறார். என்னது இது? இணையான யுகங்கள். இணைனா என்ன? பாருங்க, தமிழ் வேர்ட் தான், அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு அதனுடைய டெப்த் நமக்கு புரியும். இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா பேரலல் டிஸ்பென்சேஷன், அப்படின்னா இணையான யுகங்கள். என்னது இணைனா, ஒரு யுகம் இருக்கு, இன்னொரு யுகம் இருக்கு, இந்த 2 யுகங்களுக்குள்ளயும் அநேக ஒற்றுமைகள் அங்க இருக்கு. அவள் தான் சொல்லும், முதல் யுகத்துல ஒரு சம்பவம் இருக்குன்னா அதே போல் ஒரு சம்பவம் எங்கேயும் இருக்கு, 2வது யுகத்திலயும் இருக்குது. புரியுதுங்களா? முதல் யுகத்துல அந்த சம்பவம் ஒரு சின்ன அளவுல இருக்கலாம், ஆனா அந்த 2வது யுகத்துல அந்த சம்பவம் எப்படி இருக்குது? ரொம்ப பெரிய அளவுல அங்க இருக்குது. அதாவது இன்னும் சொல்ல போனா, முதல் யுகத்துல ஒரு நிழல் இருக்குது, அதனுடைய நிஜம் எங்க பார்க்கலாம்? நாம 2வது யுகத்துல நம்ம அங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி தேவன் தம்முடைய திட்டத்துல ஒரு 2 யுகங்களை இணையான யுகங்களா வச்சிருக்கிறார். இப்ப பாருங்களேன், இந்த சார்ட்லயே நாம சொல்லலாம் எவ்வளவு யுகம் இருக்கு. யுகம்னா காலம் தான். பாருங்க, முதலாம் உலகம் இருக்குது, 2வது உலகம், 3வது உலகம் இருக்குது. 2வது உலகத்துக்குள்ள பாருங்க எத்தனை யுகம் இருக்குது? முற்பிதாக்கள் யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம் இருக்குது இல்லைங்களா? 3வது உலகத்துல மேசியா யுகம் இருக்குது, அப்புறம் யுகா யுகம் இருக்குது, முடிவே இல்லாத யுகா யுகம். சோ இதுல அந்த இணையான யுகங்கள் எந்த யுகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அந்த இணையான யுகங்கள் யூத யுகம் மற்றும் சுவிசேஷ யுகம், இந்த 2 யுகம் தான் தேவன் இணையா வச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப சிம்பிளா நம்ம அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது யூத யுகம் முதல்ல இருக்கு, காலத்தின்படி பார்க்கும்போது, டைம்ல பார்க்கும்போது முதல்ல எந்த யுகம் வந்துருது? யூத யுகம் வந்துருது. இந்த யூத யுகத்துக்கு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எது இருக்குது பார்க்கிறோம்? சுவிசேஷ யுகம். சோ யூத யுகத்துல யூத ஜனங்களை தேவன் விசேஷமான ஜனங்களா தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு தம்முடைய நியாய பிரமாணம் கொடுத்து, அவங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி, தம்முடைய வாக்கு தத்தங்கள் கொடுத்து, அவங்கள ஆசீர்வதிச்சு, அவங்கள சோதிச்சு, அவங்கள தண்டிச்சு, அவங்களோட அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடப்பிச்சாரோ அது எல்லாமே ஒரு நிழலாக அங்க இருக்கு. இந்த நிழல்கள் அத்தனையினுடைய நிஜமும் நம்ம எங்க பார்க்கலாம்னா, அதற்கு இந்த யூத யுகத்துக்கு பின்னால வர சுவிசேஷ யுகத்தில் நாம் பார்க்கலாம். எந்த சம்பவம் வேணா எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம், தைரியமா நாம் எடுத்து பார்க்கலாம். யூத யுகத்துல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நிழலா இருக்கும், அதுக்கு வந்து நாம சுவிசேஷத்துல என்ன சேரலாம், தண்ணி வேணாம், தண்ணி வேணாம், சரிங்களா? சுவிசேஷத்துல என்ன சேரலாம் நாமோ அப்படியே அதனுடைய நிஜம் அங்க நாமோ அங்க தேரலாம். புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிள், மைண்ட்ல இது மயத்தம் நம்ம வைக்கணும் இல்லைங்களா. ரெண்டு யுகங்கள், யூத யுகம், சுவிசேஷ யுகம். யூத யுகமும் சுவிசேஷகமும் இணையாக இருக்கு. யூத யுகம் ஒரு நிழல்னா, சுவிசேஷகம் அந்த நிழலினுடைய நிஜம். இது டைப்னா இது ஆன்டி டைப். இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல நம்ம அங்க சொல்கிறோம். சோ ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் தேவன் கிருபையில நமக்கு அங்க புரிஞ்சிடுச்சுன்னா, ஒருவேளை பர்சனலா நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். யூத யுகத்துல போய் சில சம்பவங்கள் எடுத்து அந்த நிழல் பார்த்துட்டு அந்த நிழலுக்கு அப்படியே எங்க இருக்கணும், நிஜம் சுவிசேஷத்துல இருக்கணும், தைரியமா ட்ரை பண்ணலாம். அப்படித்தான் நம்ம பிரதர்ஸ் இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, சப்ஜெக்ட்ஸ் நமக்கு மத்தியில நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். சோ அப்போ இந்த இரண்டு யுகங்களும் இணையான யுகங்கள் அப்படிங்கிற விஷயம் அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமா அப்போஸ்தல் பவுல், அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லைங்களா, அவர் ஒரு ஸ்காலர், தாராளமா நம்ம சொல்லலாம், அவர் ஒரு மேதை, அவர் ஒரு ஞானி, ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ரொம்ப தேவனுடைய தெய்வீக திட்டம் ரொம்ப ஆழமா பார்த்தவர். சோ அவரு தேவன் திட்டம் பார்க்கும்போது அவருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிச்சு. யூத யுகம் அப்படியே எப்படி இருக்குது, ஒரு நிழல் நிழலா இருக்குது, அதுக்கு அப்படியே ஒரு சுவிசேஷ யுகம் ஒரு நிஜமா இருக்குது. அவர் ஆழமா கண்டுபிடிச்சிட்டு அவர் நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, எபிரேயர் நிருபம்ல அவர் அந்த ரெண்டு யுகத்தையும் கம்பேர் பண்ணி பேசுவார், ஒப்பிட்டு பேசுவார். 9வது அதிகாரத்துல அந்த யுகத்துல அப்படி இருந்துச்சு, இந்த யுகத்துல அதுக்கு இணையா இப்படி ஒரு காரியம் இருக்குது, அப்படியே அவர் நிறைய பேரலல் அங்க பேசிட்டு வருவார். சோ அப்போ இன்னைக்கு நாம அவருடைய வார்த்தைகள்ல தான் நம்ம போய் சில விஷயங்கள் நாம அங்க பார்க்க போறோம். சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய நோக்கம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துனுடைய செகண்ட் கம்மிங்க்கு, அதாவது கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு இது ஒரு நிரூபணமா, இது ஒரு ப்ரூஃபா? ஆமா, ஆமானா எப்படி? இதுதான் இன்னைக்கு நம்முடைய நோக்கம், புரியுதுங்களா? சோ இந்த 1874 கர்த்தரேசின் இரண்டாம் வந்திருத்தலின் வருஷம்ங்கிறத இணையான யுகங்கள் வச்சு நாம் எப்படி பார்க்கலாம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டு முதல்ல இணையான யுகங்கள், இணையான யுகங்கள் இப்ப சொல்லி இருக்கிறோம் சரிங்களா சார். எப்படி இணையான யுகங்கள், என்னென்ன இணைகள் இருக்குது, அது கொஞ்சம் ஓரெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் வசனங்கள் உங்களுக்கு கோட் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் டைம் இருக்கும். இருந்தாலும் கோட் பண்றோம், நீங்க எழுதிக்கங்க, வாசிக்க வேணாம். பட் அந்த சம்பவங்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரெண்டுமே இணையான யுகங்கள் தானா, அது நம்ம செக் பண்றது நம்ம பார்க்கலாம். சோ இப்ப உதாரணமா நம்ம பாருங்க, இப்போ யூத யுகம், யூத ஜனங்கள் அவங்களுக்கு தகப்பன் சொல்லிட்டா யார், யாக்கோப் பாத்தீங்களா, யாக்கோப் தான். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை கோத்திரம், 12 கோத்திரம் இல்லைங்களா. அப்போ 12 கோத்திரத்துக்கும் தகப்பன்கள் இருக்கிறாங்க, அதாவது அவங்க யாருன்னா யாக்கோபினுடைய 12 குமாரர். அப்ப அந்த 12 குமாரருக்கும் யார் தான் தகப்பன், யாக்கோபு தான் தகப்பன். சோ அப்போ இஸ்ரேலுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா யார் அந்த ஒரு தகப்பன் ஆகிறார் பாக்குறோம், யாக்கோபு அங்க ஆகிறார், புரியுதுங்களா. இப்போ அப்படியே சுவிசேஷ யுகத்துல கூட பார்க்கலாம் பாருங்க, யூத யுகத்துல இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க, ஆனா என்ன இஸ்ரேலர்கள், அவங்க மாம்சீக இஸ்ரேலர். சோ சுவிசேஷ யுகத்துல என்ன இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க, அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க. இப்ப மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தகப்பன் சொல்லிட்டா யாக்கோ, அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தகப்பன் யார் பார்க்கிறோம், கர்த்தர் ஆகியா இயேசு இல்லைங்களா. ஏன்னா நம்ம நிழலும் பொருளும் நீங்க அதிகமா இது வரைக்கும் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா நிழலும் பொருளும் பார்த்தோம்னா யாக்கோபு யாருக்கு அருமையான நிழலா இருக்கிறார், கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒரு நிழலாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனம் என்று சொல்லும் போது இவங்க வந்து யார் மூலம் உருவாயிட்டாங்க, யாக்கோபின் மூலம் உருவானாங்க, யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் தான் மூலம் உருவானாங்க. அதே போல் பாருங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர் சொல்லும் போது இவங்க யார் மூலம் உருவாகிறாங்க, கர்த்தராகியா இயேசு. இப்ப கர்த்தராகிய இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க, 12 சீஷர்கள். சோ இங்கிருந்து நாம அந்த நூல் எடுக்கலாம். சோ அந்த இணைகள் அப்படியே வந்துட்டு இருக்கும், யாக்கோபு மாம்சீக இஸ்ரேலருக்கு தலைவர்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு கர்த்தராகியா இயேசு, யாக்கோபுக்கு பின்னாடி 12 குமாரர்கள், அவங்க தான் 12 கோத்திரம், அவங்க தான் மாம்சீக இஸ்ரேலர், கர்த்தருக்கு கீழே 12 சீஷர்கள், அவங்களுக்கு கீழே தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அங்க வராங்க இல்லீங்களா. இப்போ மான்சீக இஸ்ரேலரை தேவன் எப்படி அழைக்கிறாருன்னா, அவங்க வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ், பணிவிடை விதா. வசனம் வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 10:18 வசனம் வாசிங்க.
மாம்சத்தின் படியான பாடுகள் பலிகளை
பலிகளை
புசிக்கிறவர்கள் பலி வீரத்தோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா.
சரி, ரோமர் 9:7-8 வசனம் வாசிங்க.
அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாதானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே.
பாருங்க, அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆனாலும் யாரு? மாம்சீக இஸ்ரேலர்கள். ஆனா அவங்க எல்லாரும் என்ன இல்ல, தேவனுக்கு பிள்ளைகள் அல்லவே. ஏன்னா அப்புறம் மோசே பத்தி பேசும்போது வசனம் இருக்கு, நம்ம கோட் பண்ணலாம். மோசே வந்து தேவனுடைய வீட்டுல எப்படி இருந்தார்? உண்மையுள்ள ஊழியக்காரனா இருந்தார். சோ அதாவது என்னன்னா, தேவன் மாம்சீக இஸ்ரேலர் எப்படித்தான் பாவிச்சார், அவங்க ஊழிய வீட்டார். ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள சுவிசேஷத்துல தேவன் எப்படி பாவிக்கிறார்னா, அவங்க புத்திர வீட்டார். புத்திர வீடு, அவங்க ஹவுஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ்னா நாம் வந்து ஹவுஸ் ஆஃப் சன்ஸ். பாருங்க, இதுதான் அந்த இணை, புரியுதுங்களா? அவங்க மாம்ஸ், அவங்க உளிய வீட்டார், நாம் வந்து புத்திர வீட்டார். சரி, இப்ப இன்னொரு விஷயம் நாம் சொல்லலாம். இப்ப மாம்சீக இஸ்ரேலருக்கு பாருங்க, அவங்க தேவன் அவங்களை எப்படி அழைச்சிருந்தார்னா, அவங்கள ஒரு ராஜ்யமா பரிசுத்த ஜாதியா அழைச்சிருந்தார் இல்லைங்களா. பிரச்சனை வாசிங்க, 1 ராஜாக்கள் பண்ணிக்கணும், யாத்ராகமம் 19:5-6 வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆச்சாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய்.
பாருங்க, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. மாம்சீக இஸ்ரேலர் தேவன் ஒரு விசேஷமான அடிப்படையில அவங்க அழைச்சிருக்கிறார். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு வருவோம். அவங்களை பத்தி சொல்லும் போது அங்க என்ன சொல்றார், 1 பேதுரு 2:5-9. 1 பேதுரு 2:5-9.
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
பாருங்க, இவங்க யார், இவங்க பரிசுத்தமான ஆசாரிய கூட்டம், அதே சமயத்துல பரிசுத்தமான ராஜ்யம். புரியுதுங்களா? நம்ம பாக்குறோம் ஒரு இணை இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம அது மாத்திரம் வாட்ச் பண்ணா போதும், ரொம்ப பெரிய டீப் பாயிண்ட்ஸ் நம்ம அங்க பேசல. சோ ரெண்டு யுகமும் இணையான யுகங்கள். யூத யுகத்துல ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒரு காரியம் எங்க இருக்குது, சுவிசேஷ யுகத்துல அங்க இருக்கு. மாம்சீக இஸ்ரேலர்கள தேவன் ஒரு வகையில நடத்தினார்னா, அதே வகையில் யாரை கூட நடத்துறாரு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். அதுதான் நம்ம பாக்குறோம் இணை. இப்ப உதாரணமா பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆசாரிய முறை கொடுத்தார் இல்லைங்களா, ஒரு ஆசரிப்பு கூடாரம், அதுல ஒரு ஆசாரியத்துவம் கொடுத்தார், ஆசாரிய வழிபாட்டு முறையங்களை கொடுக்கிறார். அங்க வந்து பிரதான ஆசாரியன் யாரா இருக்கிறார், ஆரோன் வந்துட்டு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அப்படியே சுவிசேஷத்துல பார்க்கும்போது கூட தேவன் நமக்கு கூட ஒரு விசேஷித்த ஆசாரியத்துவம் கொடுக்கிறார். நமக்கு பிரதான ஆசாரியன் யாரா இருக்கிறார் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு. இது நீங்க வசனம் எழுதுங்க, நீங்க எபிரேயர்ல 9:7 வசனம், மாம்சீக இஸ்ரேலருக்கு ஆரோன் வந்துட்டு அங்க பிரதான ஆசாரியன், அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு கர்த்தர் இயேசு வந்துட்டு பிரதான ஆசாரியன், எபிரேயர் 9:11. சரிங்களா? அப்போ இப்ப நான் கொஞ்சம் வேகமாவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. சோ இப்ப மாம்சீக இஸ்ரேலுக்கு தேவன் ஒரு விதமான விருத்த சேதனம் கொடுத்திருந்தார். என்ன விதமான விருத்த சேதனம் கொடுத்திருந்தார்? மாம்சத்தின் படி விருத்த சேதனம் கொடுத்திருந்தார். அதே சமயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு விருத்த சேதனம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன விதமான விருத்த சேதனம் இது? மாம்சத்தின் படி விருத்த சேதனம் இல்ல, பட் என்ன படி இது? ஆவி இல்ல, அதாவது இருதயத்துல. வசனம் வாசிங்க நீங்க, ரெண்டுக்குமே ஒரே வசனம் தான், ரோமர் 2:28-29.
இரண்டாம் அதிகாரம் 28-29 வசனம்.
புறம்பாக
பாருங்க, மாம்சத்துல செய்யப்படும் விருத்த சேதனம் யார் செஞ்சிட்டான்? மாம்சத்துல யூத ஜனங்கள் செஞ்சிட்டான், ஆனா அது விருத்த சேதனம் இல்ல. அப்புறம் வசனம் வாசிங்க.
புறம்பாக மாம்சத்துல செய்யப்பட்ட விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதரானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே.
இருதயத்துல விருத்த சேதனம், இது ஆவியில நடக்கிறது. இது யார் செய்யறா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். புரியுதுங்களா? சோ அப்ப அவங்களுக்கு மாம்சத்துல விருத்த சேதனமா நமக்கு என்ன பண்றாரு? ஆவியில அங்க விருத்த சேதனம் அங்க செய்யறார். சோ அப்போ இன்னொரு விஷயம் கூட நாம சொல்லலாம். இப்ப மாம்சீக இஸ்ரவேலுக்கு தேவன் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்தார். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே பூமிக்குரிய வாக்கு தத்தங்கள் இல்லைங்களா? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன வாக்கு தத்தங்கள்? பூமிக்குரிய வாக்கு தத்தங்கள். முத்துதாக்கள் எங்கதான் வருவாங்க? கண்டிப்பா எங்கதான் சுதந்திரிச்சு கொள்வாங்க? பூமியில இல்லைங்களா? சோ அப்போ அது பூமிக்குரிய வாக்கு தத்தம். இப்ப சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தேவன், ஆவிக்குரிய இஸ்ரேல்னா யார் தான்? உண்மை இல்லையா? நம்ம தான் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவின் உண்மையான சிஷ்யர்கள். அப்போ இவங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் என்ன வாக்கு தத்தங்கள்? பூமிக்குரியதா ஆவிக்குரியதா? ஆவிக்குரிய. அப்ப மாம்ச இஸ்ரேலர்களுக்கு பூமிக்குரிய வாக்கு தத்தங்கள்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஆவிக்குரிய வாக்கு தத்தங்கள் அங்க கொடுக்குறார் இல்லைங்களா? சோ அப்போ வேற என்ன நாம சொல்லலாம் பாருங்க. மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல நாம் எடுப்போம், அவங்க எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போனாங்களா இல்லையா? எங்க போனாங்க சிறை பிடிக்கப்பட்டு? எந்த தேசத்துக்கு போயிட்டாங்க சிறை பிடிக்கப்பட்டு? பாபிலோன் தேசத்துக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனாங்களா இல்லையா? இல்லைங்களா? போனாங்க. அதாவது ஜெடேக்கியா ஆளுகை செய்யும் போது நேபுகாத்நேச்சார் வந்துட்டு மாம்சீக இஸ்ரேலர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனா. இது அப்படியே சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரவேல் விஷயத்துல நடந்துச்சா? நடந்துச்சுன்னா எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? கரெக்ட். கிட்டத்தட்ட இல்ல 70 நம்ம சொல்ற பாருங்க. பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டாங்க. பாபிலோன் ஸ்ட்ரெஸ் பண்ண வந்துருச்சு. தேங்க்யூ பிரதர். எப்படி பாபிலோனுக்கு யாரு? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்கன்னா கரெக்ட். இன்னும் தெளிவா சொல்லுங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. பெயர் சபின்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லாம. பாபிலோன் ரோமன் கத்தோலிக்க வேண்டாம், அப்படி பைபிள் இல்ல. ப்ரொடெஸ்டன்ட் ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் இல்லைங்களா? ஆன்டி கிரைஸ்ட் தான் யாரு அப்படி சொல்லுவோம்? புரியுதுங்களா? அப்ப மாம்சீக இஸ்ரேலர் அங்க இருந்த லிட்ரல் பாபிலோனுக்கு என்னானாங்க? சிறை பிடிக்கப்பட்டு போனாங்க. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலர் எங்க சிறை பிடிக்க போட்டு போனாங்க? இது மிஸ்டிக் பாபிலோன். அதாவது புரியுதுங்களா? இது ஒரு பாபிலோன். இந்த பாபிலோன் தான் இந்த கிறிஸ்டன்டம், கிறிஸ்தவ மண்டல், கள்ள சபை. இந்த கள்ள சபைக்குள்ள உண்மையான சபையனா இருக்கிறாங்க. அங்க சிறை பிடிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஆலயத்துல இருந்து அந்த பொன்னினாலான பாத்திரங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு? பாபிலோனுக்கே கொண்டு போயிட்டாங்க மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல. சோ இந்த பொன்னான இருக்கிற அந்த பாத்திரங்கள் எது கிடையாது? இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கிட்ட தேவன் கொடுத்திருக்கிற தெய்வீக சத்தியங்கள். இந்த தெய்வீக சத்தியங்கள்லாம் யார் வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க? அந்த கிறிஸ்டன்டம் தான் பண்ணிட்டாங்க. அந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், அந்த கள்ள சபை, அந்த அந்தி கிறிஸ்த அமைப்பு அங்க பண்ணிட்டு பாக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம வசனம் உங்களுக்கு கோட் பண்ணலாம், பட் இது நீங்க அப்படியே நேரடியாவே அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அங்க இணை இருக்குது, அதுதான் நம்ம உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறோம். ஒரு பேரலல் இருக்குது. மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு மத்தியில ஒரு சம்பவம், ஒரு காரியம், ஒரு நிழல் அப்படின்னா அதற்கு அப்படியே இணையான சம்பவம், காரியம், ஒரு நிஜம் எங்க இருக்குது? ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இருக்கு. சோ இப்போ அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் சிறை பிடிக்கப்பட்டு போன பாபிலோன், அது ஒரு ஒரு நதியின் ஓரத்தில் அமைஞ்சிருந்துச்சு. அந்த நதி வந்து ஐப்ராத்து நதி. அந்த நதியினால்தான் பாபிலோன் அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்துச்சு அந்த காலத்துல. அது வந்து என்ன சொல்லலாம்னா எக்கனாமிக் ஹெட் குவார்டர்ஸ் உலகத்துக்கே. அவ்வளோ ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துச்சு அந்த பாபிலோன். காரணம் என்னன்னா அந்த ஐப்ராத்து நதி. பாருங்க, அந்த பாபிலோன், அந்த நதி யூத யுகத்துல அப்படியே எங்க இருக்குது பார்க்கிறோம்? சுவிசேஷ யுகத்துல பாபிலோன் யாரு? இந்த கல்ல சபை, கிறிஸ்டன்டம். பாருங்க, இந்த கிறிஸ்டன்டம் இன்னைக்கு செல்வ செழிப்பா இருக்கிறதுனா அதுக்கு கூட காரணம் இந்த கிறிஸ்டன்டம் கூட ஒரு ஒரு நதியின் ஓரத்துல தான் அமைஞ்சிருக்கு. சோ ஐபிராத் நதி அங்க மாம்சீக இஸ்ரேல் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல விஷயத்துல இந்த ஐபிராத் நதி யார் கடையாளம் பாருங்க, அங்க அந்த அந்த பாபிலோன் யார் கடையாளமா இருக்கிறாங்க, இப்போ கிறிஸ்டன்டத்துக்கு அடையாளமா இருக்காங்க. அந்த பாபிலோனுடைய செல்வ செழிப்புக்கு ஒரு நதி காரணம், இந்த கிறிஸ்டனத்தினுடைய செல்வ செழிப்புக்கு ஒரு நதி காரணம். அங்க அந்த நதி ஐபிராத், இங்கேயும் கூட அந்த நதி என்ன தான், ஐபிராத் தான். ஆனா நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இன்னைக்கு கிறிஸ்டனத்தினுடைய செல்வ செழிப்புக்கு யார் தான் காரணம், அதாவது கள்ள சபையினுடைய செல்வ செழிப்புக்கு யார் தான் காரணம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதோ அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாய், அந்த தண்ணீர்கள் வந்து யார், ஜனங்களும் ஜாதிகளும் பாருங்க. அந்த ஸ்திரீ கள்ளசபை எதன் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு தண்ணீர், அதுதான் அது பாக்குறோம் ஐபிராத் நதி. ஆனா அந்த தண்ணீர் வந்து என்ன பாருங்க, அந்த தண்ணீர்னால்தான் அந்த ஸ்திரீ என்ன பண்ணிருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த தண்ணீர் வந்து ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர். சோ இவங்களுடைய ஆதரவுனால இன்னைக்கு யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், இந்த கள்ள சபை அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சோ இன் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் அனுமதிச்சா நம்ம அது பார்ப்போம், அந்த 7 கலசங்கள் ஊற்றப்படுறது. அதுல 6வது கலசம் இந்த ஐபிராத் மேல தான் ஊத்தப்படும், இது வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. சோ அங்க கூட அந்த ஐபிராத் எதுக்கு அடையாளம், இந்த பெயர் சபைகளுக்கு ஆதரவா இருக்கிற அனைத்து ஜனங்கள், புரியுதுங்களா. சோ மாம்சீக இஸ்ரேலர்களுடைய விஷயத்துல அவங்க ஒரு பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க, அந்த பாபிலோன் ஐபிராத் நதி ஓரத்துல அங்க இருந்துச்சு. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களும் இந்த பாபிலோன் ஆகிய கள்ள சபைக்குள்ள அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த தெய்வீக சத்தியம் எல்லாம் அந்த பாபிலோன் இந்த கள்ள சபை வந்து சீர்குலைச்சது நம்ம பாக்குறோம். இந்த கள்ள சபை கூட ஒரு நதியினுடைய ஆதரவுல இருக்கு, அந்த நதி வந்து ஜனங்களும் ஜாதிகளும் அந்த பாஷைக்காரருமா இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் தான் சகோதர சகோதரிகளே நாம் என்ன சொல்லலாம்னா, அந்த 2 யுகங்களுக்கும் இருக்கிற அங்க ஒரு இணையான காரியங்கள் பேரலல். சோ இது போதும், நம்ம 2 யுகங்களுக்கும் நிறைய பேரலல்ஸ் இருக்கு, இணை இருக்குது, அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அங்க போதும். ஆனா கூட நம்ம என்ன சில விஷயங்கள் சொன்ன பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு ஒரு அறுவடை காலம் இருந்துச்சு, யூத யுக அறுவடை. அதுக்கு மதியில யார் வந்திருந்தா பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு அந்த பிரதான அறுவடையாளனா வந்திருந்தார். எப்ப வந்திருந்தா, அவருடைய முதலாவது வருகையில. எப்படி வந்திருந்தா, மாம்சத்துல வந்திருந்தார். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு அறுவடை காலம் இருக்கு. சோ அப்ப கூட கர்த்தர் இயேசு வருகிறாரா, கண்டிப்பா வரார். எத்தனாவது வருகையில, இது 2வது வருகையில. எப்படி வரார், மாம்சத்திலயா ஆவியிலயா, ஆவியில வரார். பாருங்க ரொம்ப அருமையா, அங்க ஒரு அறுவடை, இங்க ஒரு அறுவடை. அங்கேயும் கர்த்தர் இயேசு தான் பிரதான அறுவடையால், இங்கேயும் கர்த்தர் இயேசு தான் பிரதான அறுவடையால். அது முதலாம் வருகையில, இது 2வது வருகையில. அது மாம்சத்துல, இது ஆவியில அவர் வருது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இது எல்லாமே ரொம்ப கிராண்ட் பேரலல் நம்ம சொல்லலாம், ரொம்ப பிரம்மாண்டமான இணைகள். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இணை பார்த்தோம், இதே மாதிரி ஆழமான விஷயங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இணைகள் நம்ம அங்க பார்க்கலாம் சகோதர சகோதரிங்களே. சோ அப்போ இந்த 2 யுகமுமே அங்க இணையாக அங்க இருக்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம். சரி, இப்பதான் வேற கேள்விக்கு வரலாம், ஏன் 2 யுகம் இணையா இருக்கும், அந்த பாயிண்ட், ஏன் தேவன் இந்த 2 யுகத்தை இணையான யுகங்களா வைக்கணும், புரியுதுங்களா நம்ம கேட்கிற கேள்வி. சோ யூத யுகம், சுவிசேஷ யுகம், நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, புரியுதுங்களா. இந்த ஒற்றுமை நம்ம ஆழமா பார்க்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது, வெறும் சம்பவங்கள் மாத்திரம் ஒற்றுமையா இருக்குமா, அல்லது 2 யுகத்தினுடைய காலங்கள் கூட ஒற்றுமையா, புரியுதுங்களா. ஒரு ஒரு சம்பவம் எடுத்து பார்த்தோம்னா ஆச்சரியம், அப்படியே டிட்டாவா ஒரு இணை இருக்கு. சோ இது பார்க்கும் போது நமக்கு என்ன ஆழமா கேள்வி வருதுன்னா, வெறும் சம்பவத்துக்கு தான் இணை இருக்குமா, அல்லது காலத்துக்கு கூட இணையா இருக்குமா. அப்படின்னா என்ன, காலத்துக்கு கூட, காலம் என்ற வீக்கி எந்த அந்த என்ன சொல்லலாம்னா, காலத்தின் அடிப்படையில பார்த்தாலும் ரெண்டுமே இணையா இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இருக்கேங்கிறது தான் உண்மை. அப்பதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது என்னன்னா, யூத யுகத்துல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அதுக்கு இணையான வருஷத்துல சுவிசேஷ யுகத்துல அதுக்கு இணையான நிஜம் அங்க சம்பவிக்கும். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, தெளிவா சொல்லணும்னா சம்பவங்கள் மாத்திரம் இணையல்ல, ரெண்டு யுகமும் காலத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அது கூட என்னதா இருக்கு, இணையான இணையாகத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு டைரக்டா சொன்னோம்னா யூத யுகம் எவ்வளவு வருஷங்கள் கொண்ட யுகம் அப்படின்னா 1845 வருஷம் யூத யுகம். சுவிசேஷ யுகம் கூட எவ்வளவு தான் வருது பாக்கிறோம், 1845 வருஷம். புரியுதுங்களா? சோ இது எப்படி நாம நிரூபிக்கலாம் அப்படிங்கும் போதுதான் நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம், ஏன் முதல்ல தேவன் இந்த ரெண்டு யுகத்தை இணையான யுகமா வைக்கிறார். அதுதான் ஆதார வசனம் நம்ம படிச்சிட்டோம். எரேமியா 16 அதிகாரம் வசனம் வாசிங்க, 18 வசனம்.
முதலாவது நான் அவர்களுடைய அகரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் வெட்டிப்பாய் நீதியை சரிக்கிறேன்.
பாருங்க, இது வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு யுகம் சகோதர சகோதரிகளே, இது எப்படி ரெண்டு யுகமும் இணையா வைக்க வருது? சோ இந்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர்.
முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் வெட்டிப்பாய் நீதியை
பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, அவங்களுடைய பாவத்துக்கும் அவங்களுடைய அக்கிரமத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன். அந்த வார்த்தை பாருங்க ரொம்ப முக்கியம், இங்கதான் அந்த இணை வச்சிருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு? இது தேவன் யார் பார்த்து சொல்ற வசனம், இஸ்ரேல் பார்த்து சொல்றாரு. முதல்ல நான் என்ன பண்ண போறேன், அவங்களுடைய பாவம், எவங்களுடைய பாவம், இஸ்ரேலுடைய பாவம் அவங்களுடைய அக்கிரமத்துக்கு ரெட்டிப்பாய் நான் நீதியை என்ன பண்ணுவேன், சரி கட்டுவேன. நம்ம தமிழ்ல கொச்சையா நாங்க பேசுவோம் இல்லைங்களா, சரி சரிக்கு சரின்னு என்ன அர்த்தம், அப்படியே ஈக்குவல் இல்லைங்களா. ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணிட்டாருன்னா நமக்கு சரி, நம்ம அவருக்கு சரி கட்டணும்னா என்னது, அவர் செஞ்சதே நம்ம அவருக்கு என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவல் மெஷர் இருக்கும் இல்லைங்க, சரியான ஆள். சோ இங்க தேவன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு நாம ஒரு சரிக்கு சரி கட்ட போறேன், ரெட்டிப்பாய் கட்டுறேன் சொல்ல. இந்த ரெட்டிப்பு என்ன வார்த்தைன்னா ஹீப்ரூ வேர்ட்ல மிஸ்னா வார்த்தை. இந்த மிஸ்னான என்னன்னா ஏ டபுள் போர்ஷன் அப்படின்னா ரெண்டாவது பாகம். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு பாகம் இருக்கு. சோ ஏதோ ஒரு பாகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த பாகத்து போலவே இன்னொரு பாகம் அவங்களுக்கு கொடுக்க போறார். அது எதுக்கு கொடுக்கிறாருன்னா, அவங்களுடைய அக்கிரமத்துக்கு அவங்களுடைய அநியாயத்துக்கு சரிக்கு சரி கட்டுறதுக்கு கொடுக்கிறார். அதாவது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், என்னன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு ஆசீர்வாத காலம் கொடுத்திருந்தார். அந்த ஆசீர்வாத காலம் வந்து அவங்க இஸ்ரேல் தேசமா உருவானதுல இருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அந்த ஆசீர்வாத காலம் எப்ப ஆரம்பிக்குது, தேசம் இஸ்ரேல் தேசம் உருவானதுல இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஆசீர்வாத காலம் எது வரைக்கும் போகுதுன்னா, கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். சோ அந்த கர்த்தர் சாபம் விட்டுட்டார். சோ அந்த கர்த்தர் இயேசு சாபம் விடுற பாயிண்ட் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாத காலம் இருந்துச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா யூத யுகம். அவங்க தேசமாக உருவானதுல இருந்து கர்த்தர் இயேசு சபிக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாத காலத்துல அவங்க இருந்தான். பாருங்க, அந்த ஆசீர்வாத காலத்துல தேவன் அவங்ககிட்ட கீழ்ப்பிடிதல் எதிர்பார்த்தார். சோ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க தேவனுக்கு உண்மை உண்மையா இருந்திருக்கு வேணும். ஆனா அவங்க உண்மையா இல்லை. நம்ம பார்க்கிறோம் நிறைய சந்தர்ப்பங்களை தேவன் கிட்டே அவங்க வழி விலகி போறான். அப்போ இது அக்கிரமம் அதிகம் போகும்போது தான் இந்த வசனம் தேவன் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாத காலம் கொடுத்தேன், ஆனா அந்த ஆசீர்வாத காலத்துல எனக்கு அவங்க உண்மையா நடக்கல, அக்கிரமம் செஞ்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க. இப்ப என்ன பண்ண போற தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தனோ அதே போல இன்னொரு மடங்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க போறேன், தண்டனை காலம் கொடுக்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ரெட்டிப்பு நான் என்ன சொன்னோம், ரெண்டாவது பாகம். அப்ப முதலாவது பாகம் இருக்கும், அந்த முதலாவது பாகமும் ரெண்டாவது பாகமும் அளவுல எப்படி இருக்கும், ஒரே அளவுல ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா என்ன சொன்னா, தேவன் நான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆசீர்வாத காலம்னு கொடுத்துருந்தேன், அவங்க எனக்கு கீழ்படியில் அக்கிரமவனையா செஞ்சுட்டான். இப்போ அந்த காலம் முடிஞ்சு உடனே அதே போல இன்னொரு காலம் நான் அனுமதிக்க போறேன் அவங்களுக்கு. ஆனா அது ஆசீர்வாத காலமா இருக்காது, அவங்க செய்துட்ட அக்கிரமத்துக்கு அது ஒரு தண்டனை காலமா அங்கிருக்கு. அப்ப இஸ்ரேலுடைய அந்த ஹிஸ்டரியில வரலாற்றை நம்ம பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான காலங்கள் இருக்கு. ஒரு காலம் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, அது முடிஞ்சு உடனே அதுக்கு இணையா இன்னொரு காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, தண்டிக்கப்பட்டு அங்க இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் என்ன வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். புரியுதுங்களா? அது நம்ம எங்க வாசிக்கிறோம்னா பாருங்க, அப்போஸ்தல் 15 14 இருந்து 16 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தல் 15:14-16 அப்போஸ்தல் பவுல் கிளியரா சொல்றார் இந்த வசனம்.
மற்ற மனுஷரும் என்னுடைய நாம் என்றழைக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேர்வுபடுத்தி நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும். தாவீதின் கூடாரம் யாரு கிடையாதுமா இருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க பாருங்க விழுந்து போயிட்டாங்க அவங்க. ஆனா அவங்களை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், வந்துட்டு திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். எது கிடையாதுமா இருக்குன்னா ஒரு தண்டனை காலத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, எடுப்பித்து கட்டப்படுவார்கள். தெளிவா எங்க இருக்குன்னா ரோமர்ல இருக்கு, வசனம் வாசிங்க 11:26 வசனம். ரோமர் 11:26
இந்த பிரகாரமோ, இந்த பிரகாரம் இஸ்ரேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்பட்டவர் சீயோனில் இருந்து வந்து.
பாருங்க இந்த பிரகாரம் இஸ்ரேல் எல்லாரும் என்ன ஆவாங்க, எந்த பிரகாரம் 25 வசனம் வாசி. நிறைவேற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு மனத்துக்கு ஒரு ஒரு வகுப்பா இருக்கு, மனசு கடினப்பட்டுடுது. ஆனா வசனவாசிங்க பின்னாடி இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனா புரட்சாதி காலம் நிறைவான உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுவாங்க, அந்த மனக்கடினம் அங்க போயிடும். ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இந்த ரெண்டு வசனங்கள் என்ன காமிக்குதுன்னா, சோ தேவனுடைய திட்டத்துல மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு முதல்ல ஒரு ஆசீர்வாத காலம் இருந்துச்சு, அதை தொடர்ந்து அதுக்கு இணையான ஒரு தண்டனை காலம் அங்க இருக்கு. ஆனா அந்த தண்டனை காலத்துல தேவன் அவங்களை முற்றிலும் என்ன பண்ண போறது இல்ல, அழிக்கவோ தண்டிக்கவோ போறது இல்ல. அந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்களை என்ன பண்ணுவார் தேவன், மறுபடியும் அங்க கூட்டி சேர்ப்பார், மறுபடியும் அங்க ஆசீர்வதிப்பார். சோ அப்ப அந்த தண்டனை காலம் எப்ப முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம்னா, எப்ப அவங்களுக்கு மறுபடியும் ஆசீர்வாதம் துவங்குதோ அப்ப நம்ம என்ன உணர்ந்துக்கலாம், அந்த தண்டனை காலம் அவங்களுக்கு அங்க முடிஞ்சிருச்சு. சோ இப்ப நம்ம இந்த மூணு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணா சப்ஜெக்ட் முடிஞ்சு இல்லைங்களா. என்னன்னா அவங்களுக்கு முதல் ஆசீர்வாத காலமா, ஆமா ஆமான எப்ப இருந்து எப்போ சரிங்களா. சோ அப்போ ரெண்டாவது ஒரு தண்டனை காலமா, இணையான தண்டனை காலமா, ஆமானா எப்ப இருந்து எப்போ. தண்டனை காலம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அதுல என்ன ஆரம்பிச்சிருக்குண்ணா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருக்கு, ஆரம்பிச்சிருக்குதா அது கூட கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. சோ அப்ப இதை நம்ம பார்க்கலாம். சோ அப்போ இந்த ஆசீர்வாத காலம், தண்டனை காலம், இதுதான் ரெட்டிப், தி டபுள், தி இஸ்ரேல்ஸ் டபுள். இங்கிலீஷ்ல ரசல் கமன்ஸ்ல வால்யூம் எழுதும்போது சொல்றாரு, இஸ்ரேலர்களுடைய ரெட்டிப்பு. என்ன ரெட்டிப்பு, ஒரு ஆசீர்வாத காலம், அதற்கு ஒத்த தண்டனை காலம் தேவன் திட்டத்துல அங்க வச்சிருக்கிறார். சோ அந்த ஆசீர்வாத காலம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, சகோதர சகோதரிகளே, அவங்க இஸ்ரேல் தேசமா உருவானதுல இருந்து, அவங்க இஸ்ரேல் தேசமா தேவன் நினைச்சதுல இருந்து அந்த ஆசீர்வாத காலம் அவங்களுக்கு வந்துச்சு. அது எவ்வளவு வருஷம்னா 1845 வருஷம். அது எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு அவங்கள சபிக்கும் போது அந்த முடிவுக்கு வந்துச்சு. சோ அது அந்த ஆசீர்வாத காலம் அவர்கள் இஸ்ரேல் தேசமா உருவான போது ஆரம்பிச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ இஸ்ரேல் தேசமா அவங்க எப்ப உருவானாங்கன்னா, யாக்கோபினுடைய மரணத்துல அது இஸ்ரேல் தேசமாக அவங்க உருவானாங்க. புரியுதுங்களா?
ஏன்னா அந்த யாக்கோபுடைய பேர் தான் என்னவா மாற்றினார் தேவன், அவங்களுடைய 12 குமாரர்கள் தான் 12 கோத்திரத்துக்கு தலைவர்கள். அந்த 12 கோத்திரம் சேர்த்து தான் என்ன ஆயிட்டாங்க இந்த ஒரு தேசம் எப்ப உருவாயிடுச்சு தேவனுடைய பார்வையில் எப்போ கணக்கு எடுக்க ஆரம்பிச்சார்னா நம்ம பாக்குறோம் அது யாக்கோபுனுடைய மரணத்தின் போல். இப்போ யாக்கோபுனுடைய மரணம் எப்ப நடந்துச்சுன்னா 1813 வருஷத்தான் அவருடைய அவர் மரணம் சம்பவிச்ச வருஷம். அப்போ இங்க நாம் என்ன ஆரம்பிக்கிறது சொல்லலாம், அந்த யூத இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஆசீர்வாத காலம் ஆரம்பிக்குதுன்னு நாம் சொல்லலாம். எங்க 1813 கி.மு. ஏன்னா யாக்கோப் கர்த்தர் இயேசுக்கெல்லாம் ரொம்ப முன்னால் கிமு 1813 அவர் அங்க மறிக்கிறார். சோ அங்க தேவன் என்ன பண்றார், இஸ்ரேல் ஜனத்தை தம்முடைய சொந்த ஜனமா செலக்ட் பண்ணி அங்கிருந்து அவங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளவு வருஷம், 1845 வருஷம். கணக்கு வேற மாதிரியெல்லாம் சுத்தி போடலாம், ரொம்ப சிம்பிளா நாம் போடுறோம் சரிங்களா. அப்போ இங்க இருந்து 1845 எங்க முடியணும் பாருங்க. இப்ப கண்டிப்பா இங்க எங்கேயோ என்ன இருக்குது, இது வந்து இது வெறும் கோடு இல்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன கோரிது, ஏன்னா நிறைய தீர்க்க தரிசனத்துல அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவோம். ஒரு கோடு போடுறாங்க, புள்ளி வைக்கிறாங்க, இது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது இல்லைங்களா. இது வந்து மனுஷனுடைய வரலாற்றுல அந்த கால பகுதி, கால கோடு, டைம் லைன் சரிங்களா. அப்ப இதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல யார் வந்தா, கிறிஸ்து இல்லைங்களா, வந்திருக்கிறார் இல்லைங்களா. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி இருக்கிறது கிமு, பின்னாடி இருக்கிறது கிபி சரிங்களா. சோ இங்க வந்து 1 கிமு 1 சொல்லலாம், கிபி 1 நாம இந்த டேட் தான் சொல்லலாம். ஆனா இது யாக்கோபு மரணம் நடந்தது எப்போ, கிறிஸ்து வந்த வருஷத்துக்கு முன்னால. எத்தனை வருஷம் முன்னால, 1813 வருஷம் போது இங்க யாக்கோபின் மரணம் பாருங்க. இப்போ இங்க இருந்து அந்த ஆசீர்வாத காலம் எவ்வளவு வருஷம் வருது, 1840. இது கணக்கு வர்றதுனால ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், டிஸ்கஷன் பண்ணி நம்ம அதை பெற்றுக்கொள்ளும். சோ சப்ஜெக்ட் மாதிரியே பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் உள்ள இருந்தாங்க. சோ இங்க இருந்து எவ்வளவு வருஷம் நம்ம இப்போ கணக்கிடணும், 1845 வருஷம். சோ எப்பயுமே ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுக்கணும், ஏன்னு கேட்டாரு சரிங்களா. கிமு கிபி வந்தா என்ன பண்ணிருங்க, எப்பயுமே கணக்கு கிமுல ஸ்டார்ட் ஆகுது ஆனா கிபி வரைக்கும் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணணும், அதை நீங்க மறந்துடவே கூடாது. அப்ப பாருங்க இப்போ 1813 வருஷம், இங்கிருந்து எவ்வளவு வருஷம் எடுத்துருந்தா ஆசீர்வாத காலம், 1845. இப்போ அந்த வருஷம் எங்க முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், 1845 இருந்து இந்த 1813 என்ன பண்ணிடுங்க கழிச்சுட்டா எவ்வளவு வருது நமக்கு, 3 32. பட் நம்ம என்ன சொல்லலாம் அது 30, ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து அக்டோபர் மாசம் கணக்கிடுங்க, கத்திரேசு பிறந்த மாசம் 33 நாம சொல்லலாம். அப்போ பாருங்க, அப்போ இது 32 இது கிமுவா கிபியா, இது கணக்கு ஆரம்பிச்சது எங்க, கிமுல பாருங்க. ஒட்டுமொத்த காலம் எவ்வளவு, 1845 போது பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு வருஷம் தான் இருக்குது, 1800 புரியுதுங்களா, கிறிஸ்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருஷம், 1813. அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவுதான், 1813. அப்போ 1845 போது இதையும் கிராஸ் பண்ணி போய் முடியும் புரியுங்களா. அப்ப இது எவ்வளவு கிராஸ் பண்ணுதுன்னு அதுதான் என்ன பாக்குறோம், 30. அப்ப ரொம்ப சிம்பிள், இங்க இருந்து போட்டோம்னா பாருங்க, இது வந்து சப்போஸ் இதுதான் கிபி 33 வைப்போம். அப்போ இந்த ஆசீர்வாத காலமே நமக்கு நல்லா தெரியும், 1845 வருஷம் எப்ப இருந்து எப்போ, அவங்க இஸ்ரேல் தேசமா உருவானதுல இருந்து உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படணும் கத்திரேசு தவிச்சது வரைக்கும். சோ அவர் எப்பதான் தவிச்சார், அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 5 முன்னால். அவர் எப்போ மறிச்சார், கிபி 33 பாரு. அப்ப அந்த 33 வரைக்கும் ஆசீர்வாத காலம் அங்கிருந்து. நம்ம
புரிதுங்களா? சோ இதுதான் அந்த ரெட்டிப்புல முதல் பாகம். 1845 ஆசீர்வாத காலம், யூத ஜனங்களை விசேஷமா தேவன் செலக்ட் பண்ணி நியாயப்பிரமாணம் கொடுத்தார், வாக்கு தத்தங்கள் கொடுத்தார், தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தார், புரியுதுங்களா? பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார், சிச்சை பண்ணார், தண்டிச்சார், இதெல்லாம் என்னன்னா அவருக்கு அவங்களே தம்முடைய சொந்த ஜனமாக பாவிச்சதுக்கான அடையாளம். சோ இந்த ஆசீர்வாத காலத்துல ஆனா அவங்க தேவனுக்கு செவி சாய்க்கல. அப்பதான் இந்த வசனம் சொல்றார், நான் அவங்களுக்கு சரி கட்டும், 1845 ஆசீர்வாதம் கொடுத்தேன், அவங்க எனக்கு கீழ்படியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காலம் முடிஞ்சு உடனே அதே போல என்ன பண்ண போறேன், ஒரு 1845 அவங்க என்ன பண்ண போறேன், தண்டிக்க. அப்போ இப்ப அந்த 1845 அதாவது தண்டனை காலம் எங்க ஸ்டார்ட் ஆகுமோ, 33 அங்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எங்க முடியும், இப்ப கீபிக்கு வந்தாச்சு, இது ரொம்ப கணக்கு ரொம்ப சிம்பிள். 33 ஆரம்பிச்சு 1845 போடுமா, எங்க முடியுது? அப்போ அவங்களுக்கு அந்த தண்டனை காலம் எங்கிருந்து எங்க வரைக்கும் வருது? தண்டனை காலம் 33 இருந்து பாருங்க. இப்ப நான் ரொம்ப ஸ்கிரிப்சுரலா கேள்வி கேட்கறேன், ஆசீர்வாத காலம் ஏன் முடிவு, எப்ப முடிவு பண்ணிச்சு, எப்ப அரசு நாங்க எப்படி டிசைட் பண்றோம், அவங்களுக்கு ஆசீர்வாத காலம் முடிவு பண்ணிச்சா இல்லைங்களா, தண்டனை காலம் ஆரம்பிச்சுதா இல்லையா, இது எப்ப, இது வந்து எப்படி முடிவுக்கு வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சதுன்னு எப்படி சொல்லலாம் நாம? இல்ல பாருங்க, உங்கள் வீடு உங்களுக்கு என்ன ஆயிடும், அவங்க கூட பரவாயில்ல, உங்க ரத்த பள்ளி யார் மேல
தெரியல,
சீரியஸ் பேசினாங்க. தண்டனை காலம் கிபி 33 ஆரம்பிச்சு அது கூட எப்ப முடியுது இல்லைங்களா, எடுத்துட்டோம்னா 1878 முடியுது சரிங்களா. அப்போ 1878 தண்டனை காலம் முடிஞ்சதுன்னா அங்க என்ன ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ இந்த 1878 இந்த ஒரு 1845 தண்டனை காலம், என்ன தண்டனை காலம் நம்ம சொல்லலாம், இஸ்ரேல் தேசம் ஒரு தேசம் மேப்லயே இல்ல, உலகம் முழுக்க என்னன்னாங்க, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா. ஆனா அந்த 1878 அந்த தண்டனை காலம் அந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணுமா இல்லையா, நடந்திருக்கணும். அது என்ன சம்பவம், நம்ம ஹிஸ்டரியில தான் போய் பாக்குறோம், என்ன தேசமாக உருவாந்த 1948. ஆனா அந்த 1878 என்ன ஆச்சுன்னா, அவங்க தேசமாக உருவாகிறதுக்கு முத படி அங்க எடுத்து வச்சாங்க, பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் சரிங்களா. அப்போ ஒரு பெரிய மாநாடு போட்டு அதுல முக்கியமான தலைவர்கள் சேர்ந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 18 அவங்க தேசத்துல இல்ல, உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் வாங்கினாங்க. அவங்க தங்களுடைய தேசத்துக்கே மீண்டும் திரும்பி அந்த தேசத்துல அவங்க நிலம் வாங்கி குடியேறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு எப்ப வந்துச்சு பாக்குறோம், 1878 பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ். இதுதான் நம்ம முக்கியமான அந்த சம்பவம். சோ இதை நம்ம இஸ்ரேல் குறிச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் டீடைலா பார்ப்போம். சோ யார் யார் அந்த காங்கிரஸ்ல முக்கியமான பங்கு வகிச்சா, என்ன முடிவெல்லாம் எடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம என்னன்னா, அந்த ஒரு தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு ஒரு அடையாளம் அங்க தேவன் ஒன்னு செய்வார், அது செஞ்சிருக்கிறார், அது 1878. ஆனா அங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கண்டு 1948 போது இஸ்ரேல் தேசம் மீண்டும் அங்க உருவானது நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா அந்த 1878 அந்த கான்பரன்ஸே வந்து என்ன அறிகுறினா அவங்களுக்கு தண்டனை காலம் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த ரெட்டி. சோ அப்போ ஒரு
1845 ஆசீர்வாத காலம், 1845 தண்டனை காலம். ஆரம்பிச்சது யாக்கோபின் பர்வத்துல, முடிஞ்சது கர்த்தர் இயேசுவின் சாபத்துல. இது ஆரம்பிச்சது கர்த்தர் இயேசுவின் சாபத்துல, முடிஞ்சது பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ்ல அங்க முடியும். சோ நம்ம பார்க்கும் போது இந்த ரெண்டு யுகங்கள் சகோதர சகோதரிகளே வெறும் சம்பவங்கள் மாத்திரம் இணை இல்ல, மாறாக இது கூட இணையா இருக்குது, காலங்கள் கூட இணையா. இப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்க்கு நாம வரோம். சரிங்களா? ஆமா. இப்போ யூத யுகத்தின் முடிவுல கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்தாரா இல்லைங்களா? வந்தார். சரிங்களா? பாருங்க, அவர் இந்த 33 அவர் மரிச்ச வருஷம் தான். அப்ப அதுக்கு முன்னாடி அவர் என்ன இருக்கணும்? என்ன காலம் முடியல? முடியல கத்திரியேசு முதலாம் வருகையில வந்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதே போல சுவிசேஷ யுகத்தின் முடிவுல கர்த்தரே இரண்டாம் வருகையில இரண்டாம் வருகையினுடைய கன்ஃபார்ம் பண்றோம். நான் இங்கிருந்து கணக்கு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கணும். நினைவுபடுத்தி சொல்லுங்க, ஞானஸ்மான எடுத்த வருஷம் என்ன வருஷம்?
என்ன 29 புரியுதுங்களா? ஒரு 3 இவ்வளவு போலாமா? இப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, கிபி 29 கிபி 33 இதுக்கப்புறம் ஒரு டேட் முக்கியமான டேட் சொல்ல முடியுமா? நான் தீர்க்கதரிசனம் நினைவுபடுத்துறேன், தானியேல் 9 தீர்க்கதரிசனம் சாப்டர் இருக்கு, நான் பார்த்தேன். 70 கடைசி வாரம் தான் எங்க ஸ்டார்ட் ஆகுது? கிபி 20, அதாவது கடைசி வாரம் போது கடைசி 7 அந்த 7 எங்க ஆரம்பிக்குதுன்னா அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல ஆரம்பிக்குது. அந்த வாரம் பாதி செல்லும் போது மேசியா, அப்போ 29 பாதி எவ்வளோ? 3. அதாவது 29 போது 33. ஆனா அந்த வாரம் முழுவதும் அநேகருக்கு அவர் என்ன பண்ணுவார்? உடன்படிக்கைய உறுதி படுத்துவார். அப்போ அந்த 29 அந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுனா கடைசி வருஷம் இந்த வருஷம் 7 போடுங்க, 29 இருந்து 36. அப்போ 36 வரைக்கும் என்ன இருந்துச்சு? அதுக்கப்புறம் சத்தியம் போயிடுச்சு. யார் போயிட்டா பேதுரு
கொர்னேலியு வீட்டுக்கு போன டேட் கிபி 36 புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த மூணு பாயிண்ட் தான் சொல்றதுங்களே நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா, இது ஒரு யுகம், இது ஒரு யுகம், இந்த யுகத்துக்கு இந்த யுகம் எல்லா விதத்திலையும் இணையாக அங்க இருக்கு சரிங்களா? இப்ப நம்ம என்ன கேட்டீங்கன்னா, காலத்தின் கொடியும் இணையா இருக்குதான், காலத்தின் கொடியும் எப்படித்தான் இருக்கு, இணையா தான் இருக்குது. சோ அப்பதான் நமக்கு தெரியும். இப்ப பாரு, இப்ப நானு அந்த இணை இருக்கணும். இந்த யுகம் முடியிருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் வருகில கர்த்தர் இயேசு மாம்சத்துல மேசியாவா வந்தார். புரியுதுங்களா? கரெக்டா இல்லையா? ஞானசாரம் எடுத்ததுக்கு தான் என்ன அர்த்தம், அவர் மேசியாவா. ஏன்னா மேசியாவா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அபிஷேகம். ஏன்னா அவர் பாருங்க, 33 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார், ஆனா பிறந்த போது அவர் என்ன இல்ல, அவர் மேசியா, மேசியா அவர் வெறும் யார்தான். என்ன பாக்குறோம், புரியுதுங்களா? அப்போ புரியுதுங்களா நான் சொல்றேன், இந்த யுகத்தின் முடிவுக்கு 3 வருஷம் முன்னாடி முதலாம் வருகில மேசியாவா வந்திருக்கும் போது நாம கேட்கறது சுவிசேஷத்தின் முடிவுல, இந்த ஆசிரியர் காலத்தின் முடிவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 2வது வருகையில அவர் ஆவியிலே இருக்கணும், வந்திருக்கணும். அப்ப இது கணக்கு போட என்ன வரும், 78 - 3 போட்டோம்னா ஒண்ணுமே மறுக்க முடியாது, இது கணக்கதான் இல்லை. ஆனா தானிய தீர்க்கதரிசனத்துல கணக்கு போடணும், பெரிய கணக்கு போடணும். ஆனா இது கணக்கெல்லாம் இருக்க வேண்டாம், இதுவும் இதுவும் இணை புரிஞ்சுட்டா போதும். இங்க ஒண்ணு நடந்துச்சுன்னா அங்க ஒண்ணு நடக்கும், புரிஞ்சுட்டா போதும். இங்க முதலாம் வரைக்கும் இங்க வந்தா அப்படியே டிட்டோ அதே டேட்ல என்ன வராங்க, அங்க வந்தான். ரொம்ப சிம்பிள். அப்போ 29 இந்த யுகம் முடியிருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி மேசியாவா முதலாம் வரைக்கும் வந்திருக்கும் போது நிப்பா, இது முடியிருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே இருக்கணும், மற்ற தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நிரூபணமாகுது, அது இங்கே கூட நமக்கு மேன்மேலும் என்ன கன்ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? செகண்ட் கமிங்க்கு இது இன்னொரு அருமையான ப்ரூஃப். இப்போ உயிர் தழுதலுக்கு நம்ம வரல. முதலாவது உயிர்த்தெழுதல் 1878 சம்பவிச்சிருச்சு. எப்படி சொன்னா, எப்படி நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வரோம், அந்த முடிவுக்கு நம்ம வரோம் சகோதர சகோதரிகள, நேரடியா வசனங்கள் இல்ல பைபிள் சரிங்களா? அப்போ இது நம்ம எப்படி நம்ம கன்க்ளூஷன் போறோம்னா, இதே இணையான விதங்கள் தான். பாருங்க இங்க கூட ஒரு அருமையான இணை இருக்கு. முதலாம் வருகையில யூத யுகத்தின் முடிவில் இந்த பாயிண்ட்ல மேசியாவா வந்தார். கிபி 29 கிபி 29 கிபி இணையான டேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், கிபி 29 இணையான டேட் என்ன, 1874 புரிஞ்சுட்டீங்களா? இங்க மேசியா, இங்க ராஜா, முதலாம் வருகை 2வது வருகை, மாம்சம் ஆவி சொல்லிட்டீங்களா? மாம்சம் இஸ்ரேல் பத்தினா, ஆவிக்குரிய இஸ்ரேல் பத்தினா, யூத யுகத்தின் அறுவடை, சுவிசேஷ யுகத்தின் அறுவடை. என்ன பியூட்டி பார், என்ன அருமை பார் சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 29 அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவர் என்னன்னா, அவர் என்னன்னா 29 வருஷம், 3 வருஷம் கழிச்சு என்னன்னா, மறுச்சு 3 நாள் கழிச்சு என்னன்னா, நினைவு பண்ணாரு அவர் ஊழியம் ஆரம்பிச்சு போது காமிக்கிறார், ஊழியத்தின் நடுவுல காமிக்கல. எப்பதான் காமிச்சார் தன்னை ராஜாவா? கிளைமேக்ஸ், அதாவது 3 வருஷம் கழிச்சு அவர் ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் கழிச்சு அவர் மறிக்கிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாள். அப்ப பாருங்க, இந்த 3 சம்பவமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 சம்பவமும் ஒரே வருஷத்துல தான் நடந்தது. அவர் தன்னை ராஜாவா கண்டிக்கிறார், 5 நாளுக்கு அப்புறம் மறிக்கிறார், 3 நாளுக்கு அப்புறம் உயிர் தள்ளுறார். 3 ஒரே இதுக்குள்ள தான், ஏன்னா 3 எவ்வளவு நாளுக்கும் நடக்குது கிட்டத்தட்ட. 3 சம்பவம் எவ்வளவு கேப்புள்ள நடக்குது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு. 5 நாளுக்கு முன்னாடி ராஜாவா கண்டிக்கிறார் தன்னை, 5 நாள் கழிச்சு மறிக்கிறார், 3 நாள் கழிச்சு நடிக்கிறார். ஆனா சம்பவம் 3, தன்னை ராஜாவா காண்பிக்கிறது, மறிக்கிறது, அப்புறம் உயிர்த்து எழுவது. சோ இந்த 3 சம்பவம் எந்த வருஷம் நடந்துச்சு?
33
கிபி 33 அப்படியே இதை இருக்குமா? 29 இதை 1884னா 29 அப்புறம் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு 33 தன்னை ராஜாவா காண்பிக்கிறார், மறிக்கிறார், உயிர்த்து எழுறார். உயிர் தள்ளுறா, யார் உயிர் தள்ளுறா? தலை கிறிஸ்துல யார் உயிர் தள்ளுறா? தலைவாசம் உயிர் தெரிது. இப்போ அதே போல 1874க்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1878 புரியுதுங்களா? அதுதான் 78 தான் 33 இணையாக கேட்டு 33 என்னவா சம்பவம் நடந்துச்சு? தன்னை ராஜாவா காண்பிச்சார், முதல்லாம் வருகையில. அப்ப 1878 என்ன நடந்திருக்கணும்? 2 வருகையில தன் ராஜரீகத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறார்? எடுத்துருமா? அதனால்தான் ரஜினுடைய ரைட்டிங்ஸ் நம்ம படிச்சோம்னா நமக்கு தெளிவா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். கர்த்தர் இயேசு வரும்போதே யார்தான்? வரும்போதே கையில என்ன இருந்துச்சு? ராஜ்யம் இருந்துச்சு, சந்தேகமே. ஆனா அதிகாரபூர்வமா அவர் எப்ப அந்த ராஜதீகத்தை எடுக்கிறார் பார்க்கிறோம்? 3 வருஷம் கழிச்சு 1878 வருஷம் புரியுதுங்களா? ஏன்னா ராஜா சீஃப் மினிஸ்டரா எலக்ட் ஆகுறது வேற, சீட்ல உட்கார்றது வேற, புரியுதுங்களா? அபிஷியல் இருக்கு சில விஷயங்கள், புரியுதுங்களா? அப்போ ராஜா ரீகாந்தத்தை எடுக்கிறார், அது மாற்றம் இல்லை. இங்க மறிச்சு உயிர் தள்ளுறார் தலை மாத்திரம். அப்ப 1878 என்ன நடக்கும்? 33 தலையினுடைய உயிர் தள்ளுதல். அப்ப 1878 என்ன நடக்கும்? சரீர அங்கங்களுடைய உயிர் தள்ளு. ஏன்னா நமக்கு வசனம் தெரியும், என்ன வசனம் இருக்குன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது. இந்த வசனத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்போ கர்த்தர் இயேசுவின் 2 வருகைக்கு பின்னால்தான் யாருடைய உயிர் தள்ளுதல்? சபையினுடைய, புரியுதுங்களா? இந்த விஷயம் அங்க இருக்குது. அவர் 2 வருகைக்கு பின்னால்தான் என்ன இருக்குது? அவருடைய சபையினுடைய உயிர் தள்ளுது. ஆனா எப்போ தெரியாது, புரியுதுங்களா? எப்போங்கிறது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஆனா எப்போன்னு எங்க தான் தெரிஞ்சுக்கிறோம்னா, இங்கதான் தெரிஞ்சுக்கணும், இணையில தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிச்ச வசனத்தின் மூலம் அவருடைய 2 வருகைக்கு பின்னால சபையினுடைய உயிர் தள்ளுதல். ஆனா 2 வருகைக்கு பின்னால சபை உயிர்த்தது எப்போ நடக்கும் தெரியல. ஆனா இந்த இணை பார்க்கும் போது நமக்கு 29 ஒரு மேசியாவா வரா, 33 மறுச்சு உயிர் தள்ளுறார், 29 இணை 1874, 33 இணை 1878. இங்க 3 வருஷம் கழிச்சு அவர் உயிர் தள்ளுதல் நடந்துச்சுன்னா, அப்போ இங்க 3 வருஷம் கழிச்சு யாருடைய உயிர் தள்ளுதல் நடக்கணும்? சபையினுடைய உயிர்த்தல்கள் நடக்கும். அதுதான் 1878 யாருடைய உயிர்த்தல் ஆரம்பிச்சிச்சு? சபையினுடைய முதலாவது உயிர்த்தல்கள் ஆரம்பிச்சு. ஆனா ரொம்ப சமீபத்துல தேவன் இன்னும் நமக்கு இறக்கம் வச்சிருக்கிறார். சுஷ்மா சொன்னாங்க ஒரு வசனம், அதாவது சபையினுடைய உயிர்த்தல்கள் 1878 அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வசனம். அது எங்க வசனம்னா, 1 ராஜாக்கள், இது வந்து போனஸ் பாயிண்ட் சரிங்களா, இது ரொம்ப கிருபையான பாயிண்ட். 1 ராஜாக்கள் 6 முதல் வசனம் வாசிங்க.
இஸ்ரேல் புத்திர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480
நல்லா அது கவனிங்க, படிங்க படிங்க.
சாலமோன் இஸ்ரேலின் ராஜாவான 4 வருஷம் மாதமாகிய
ரொம்ப சிம்பிள் ஒரு ரெக்கார்டு இது. முதல் விஷயம் என்னன்னா இந்த வசனம் டவுட்ஃபுல் வசனம், புரியுதுங்களா? இது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய வசனம், ஆனாலும் அது பைபிள்ல இருக்கு, அதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கிருக்கு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ரெக்கார்ட் சொல்லுது என்னன்னா, சாலமோ நாளையும் கட்டினார் நமக்கு தெரியும், அவர் எப்போ கட்டினாருங்கிற ரெக்கார்டிங்க கொடுத்துருக்கிறார். எப்போ கட்டினாராமா அவரு? சாலமோன் இஸ்ரேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷத்துல அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார், புரியுதுங்களா? அவர் ராட்சிக்கு வந்த 4ஆம் வருஷத்துல அவர் என்ன பண்றார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். சோ இது என்ன விஷயங்க பாருங்க, இப்ப சாலமோனுடைய ஆளுகை யாருடைய ஆளுகைக்கு அடையாளமா இருக்குது, நாம செஞ்சுக்கணும். பாருங்க இப்போ சாலமோனுக்கு முன்னாடி யார் ஆளுகை செஞ்சாங்க? தாவீதுக்கு முன்னாடி யார்? சவுல். மூணு பேர் எவ்வளவு எவ்வளவு வருஷம்? 40, 40, 40. ஆளுகை யாருடைய யாருடைய எந்த காலத்துக்கு அடையாளமா இருக்குன்னா, யூத யுகத்துக்கு அடையாளம். அப்போ தாவீதுனுடைய ஆளுகை எந்த யுகத்துக்கு அடையாளமா இருக்கணும்? யூத யுகத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? சுவிசேஷ யுகத்துக்கு அடையாளம். அப்போ சாலமோன் ஆளுகை யார் எந்த யுகத்துக்கு அடையாளமா இருக்கணும்? சுவிசேஷ யுகத்துக்கு என்ன பின்னாடி என்ன வருது? கர்த்தர் இயேசுவின் 1000 வருடம் அரசாட்சிக்கு அங்க அடையாளம். இந்த இடத்துல சாலமோன் யாருக்கு நல்லா இருக்கிறார்? கர்த்தராகியா இயேசு. சாலமோன் விஷயத்துல சொல்றாரு, அவரு ராஜாவான 4ஆம் வருஷத்துல கர்த்தருடைய ஆலயத்தை எடுப்பித்து கட்டினார். இங்க சாலமோன் யாருக்கு அடையாளம்? கர்த்தராகியா இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவான 4ஆம் வருஷம் எப்போ? அவர் எப்ப ராஜா ஆயிட்டார்? என்ன மாதிரியில 1000 வருஷம் ஜீவனுள்ள கற்கள் வச்சுட்ட ஆலயம் யாரு? ஜீவனுள்ள கற்கள் சபை தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை அவர் என்ன பண்றார்? எடுத்து கட்டுறாருன்னா உயிர்த்து எழுதல் அங்க உயிர் தெழுப்புறார், புரியுதுங்களா விஷயம்? டவுட் இருக்கா மேடம்? சபைய சபைய அது பின்னால, அது இன்னும் பின்னால, அது 3வது சப்ஜெக்ட்ல பேசலாம் உங்களுக்கு, அது இன்னும் பின்னால. ஆனா இது என்ன அருமையான அடையாளம், அந்த சபையினுடைய உயிர்த்தல் இங்க 1878 உயிர்த்தல் நடந்திருக்குங்கிறதுக்கு இது அருமையான ஒரு நிழல். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த 2 விஷயங்களுக்கு இணையான யுகங்கள் ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாடம், புரியுதுங்களா? சோ இது மேன்மேலும் தேவனுடைய திட்டத்துல நம்ம கொஞ்சம் ஆழமான ஞானம் பெற்றிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த இணையான யுகங்கள். சோ இது இது அடிப்படையில தான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தார். சில சமயங்கள்ல அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யாக்குள்ள போச்சு, ஆனா அது பரவாயில்ல, அது நம்ம விசுவாசம் பரிசோதிக்கப்படிச்சவளவுதான். ஆனா அந்த இணையான யுகங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க இதுல எவ்வளவு முக்கியம்னா, கர்த்தர் இயேசுவின் 2வது மந்திரத்தின் வருஷம் அருமையா காண்பிக்குது இணையான யுகங்கள். சபையினுடைய 1வது உயிர்த்தெழுதலினுடைய வருஷம் கூட அருமையாக அங்க காண்பிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு வருஷம் கூட நம்ம உங்களுக்கு காண்பிக்கலாம். பாரு 33ல தான் அவர் உயிர்த்தெழுந்தார், அதே போல 78ல சபை உயிர்த்தெழுதான். இந்த 33க்கு ஒரு 3 வருஷம் என்னாச்சு? 36 வரைக்கும் யாருக்கு இருந்துச்சு வாய்ப்பு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப 78க்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன உடனடியாக வருது? 78க்கு அப்புறம் 3 வருஷம் போட்டீங்கன்னா 1881. அது பாரு இப்ப 36க்கு எது இணையான டேட்டு? 1881. 36ல என்னாச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அழைப்பு அது வரைக்கும் இருந்துச்சு. அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? அழைப்பு. அப்போ 1881 என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கான அந்த அழைப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப சீரியஸ் பாயிண்ட்,
சரிங்களா? இது கன்ஃபியூஷனே பண்ணிக்கூடாது. பிரதர் வந்து பேரல் யுகம் இணையான யுகங்கள் எடுத்து அழைப்பு முடிஞ்சதே சொல்லிட்டு போயிட்டாரு. அழைப்பு வேற, வாய்ப்பு அழைப்பு வந்து தி ஜெனரல் கால், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு உண்மை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு பெரிய கல்யாண விருந்து ஆரம்பிச்சு, அந்த விருந்துக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணார்? அழைப்பு விட்டான். அப்ப இந்த அழைப்பு விட்டவங்க என்ன பண்ணுவாங்க? வீதியில சந்தில எல்லாம் வந்துட்டு எஜமான் ரெடி போயிட்டார், விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு, வரவங்கெல்லாம் வரலாம்,
அழைப்பு முடிஞ்சு. அழைப்பு விட்டுட்டு இவர் போயிட்டு வரான்னு கதவு என்னத்தா இருக்குது, விருந்து இது கதவு தந்துத்தா இருக்குது. அழைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் போயிட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரல் கால் தான் இங்க முடிக்கும் 1881. ஆனா இன்னும் அந்த சபைக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது பார்க்கிறோம், நமக்கு அது இருக்கு. இன்னும் டோர் க்ளோஸ் ஆகுது, கதவு அடைக்கப்படல, இன்னும் திறந்துருக்கு. ஆனா கொஞ்சம் தான் திறந்துருக்கு. இது நம்ம இந்த காலத்துல இருக்கிறவங்களா புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகள். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இன்னும் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்புக்கு சமீபமா இருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கிருபையின் காலத்துல நம்ம அங்க வாழ்ந்துட்டோம். இது இன்னும் கூட உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணாலும் பாருங்க, யூத ஜனங்களுக்கு இந்த அழைப்பு முடிஞ்சது நாம சொல்றோம், ஆனா 36 அப்புறம் யாராவது ஒரு யூத சர்டிபிகேட் உள்ள போமா தேவன் வேணாம் சொல்லிடுவாங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஜனங்கள் அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நேற்று வந்து அந்த மில்லனியல் பிக்சர்ஸ் எடுத்துக்கிறார், கேள்விப்பட்டோம், பெரிய ஆசீர்வாதம், அருமையான சப்ஜெக்ட் ஒன்று எடுப்பார் உங்களுக்கு, கிரீடம் சப்ஜெக்ட். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புரியும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் சகோதர சகோதரிகளே, அது கூட சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். ஏன்னா 81 அப்புறம் என்ன வேணும், 81 அழைப்பு முடிச்சுன்னா அப்பா உண்மையிலே கிரீடம் எவ்வளோ கிரீடம் தான் தேவன் வச்சிருக்கிறார், ஃபிக்ஸ்ட் நம்பர் லட்சத்தி அத்தனை பேருக்கும் கிரீடம் கொடுத்தார். 144,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, கிரீடம் வாங்கிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, அதுல ஒரு 80,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் அழைப்ப உறுதி பண்ணிட்டு முதலாம் வருகையில போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா 144,000 பேர், 80,000 பேர் ஓகே ஆயிட்டாங்க. அப்ப எத்தனை பேர் மீதியா இருக்கிறாங்க, 64,000 பேர். இந்த 64,000 பேர் என்னன்னா கிரீடம் வாங்கினாங்க அப்படின்னா அந்த வாய்ப்புக்குள்ள போனாங்க. ஆனா அந்த வாய்ப்புல அவங்க என்ன பண்ணல, உண்மையாக நடக்கல, மரணப்படி. இப்போ இந்த 64,000 கிரீடம் என்ன ஆகுது, இப்போ அது பாஸ் ஆகும். இப்போ கண்டிப்பா ஆமா, நான் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது நான் யாரோ ஒருத்தர் கிரீடம் என்ன பண்ணிருக்கிறேன், வாங்கிருக்கிறேன். அப்ப நீங்கள் கூட கான்சன்ட்ரேட் பண்ணும் என்ன பண்ணிருக்கிறீங்க, யாரோ தவற விட்டுட்டா அந்த கிரீடம் என்ன வெளிப்படுத்தின விஷயத்துல இந்த வசனம் இருக்கு, உனக்குள்ளதை என்ன பண்ணிருந்தீங்க, ஏன் பற்றி கொண்டிருக்கணும், அது உங்க கைவிட்டு நல்லவருக்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்போ இது அந்த கிரேஸ் பீரியட், கிருபையின் காலம். இது நம்ம தேவனுடைய திட்டத்தை ஆழமாக சிந்திச்சு பார்க்கிறோம். பார்க்கும் போது இன்னைக்கு இந்த நாட்கள நமக்கு கெச்செடுக்கிற கிருபை எவ்வளவு, இன்னும் காலங்கள் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நமக்கு பெரிய உதவியாக இருக்கு சகோதரர் சகோதரிகள். ஸோ அப்போ அந்த 3.5 வருஷம் கழிச்சு அந்த யூதர்களுக்கு அந்த அழைப்பு பொதுவாக முடிவுக்கு வந்தது போல 81 கூட அந்த பொதுவான அழைப்பு முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் கிருபையில அந்த வாய்ப்புல நாம் இன்னும் இருக்கிறோம். அந்த அழைப்பு இப்ப ஒரு ஒருத்தருக்கும் கை மாறி போயிட்டு இருக்கிறது. நான் இப்ப அழைப்பிட வந்துட்டவங்க உண்மையா இல்ல அந்த அழைப்புக்கு, இப்ப அந்த அழைப்பு வாஞ்சியா இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் அங்க கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் காத்துட்டு இருக்கிறா நாம பார்க்கிறோம் சகோதரி சகோதரிகளே. சோ இதுதான் இணையான யுகங்கள் பற்றினா ஒரு அருமையான ஒரு ஒரு பாடம் சகோதரி சகோதரிகளே. சோ மேலும் நீங்க 2வது வால்யூம் எடுத்து தியானிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அங்க இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த இந்த கிளாஸ் நம்ம முடிக்கலாம். இணையான யுகங்கள் நீங்க
80,000 பேர்
இல்ல இல்ல எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம், எக்ஸாம்பிள் சொன்னோம், அது நமக்கு தெரியாது, அது தெரியாது, அது 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 இல்லை, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இத்தனை பேர் உறுதி பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் மிஸ் ஆயிருப்பாங்க, மிஸ் ஆனவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு மற்றவங்களுக்கு, அது ஒரு உதாரணம் சொல்றேன், வேற ஒண்ணு மன்னிக்கணும், அது நான் கிளியரா சொல்லிடுங்க. தேவன் தாமே ஒரு நோடு கேட்டு நான் யாவரையும்